அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 20 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் அளித்திருக்கும் சாட்சியம் குறித்த செவ்வி.
அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் நின்றும் நான் உங்கள் முன் வந்து சாட்சியம் சொல்கின்றேன் என்ற போது அவர்கள் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சேமன் அவர் கூறிய விடயம், இது ஒரு அதிகாரம் கூடிய ஆணைக்குழு, உங்களுக்கு நியாயத்தை பெற்று தருவதில் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்துவோம் என்று கூறியிருந்தேன்.
தனது அமைச்சரின் உத்தரவை கேட்க மறுத்த டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தி வரும் தர்ணா தொடர்பான செய்திகள், இது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
நீங்க சட்டப்படி எடுக்கணும்னு சொல்றதுல தவறில்லை, ஆனால் உடனடியா நீங்க அரெஸ்ட் பண்ணணும், உடனடியா ரெய்ட் பண்ணணும் சொல்றது வந்து அமைச்சரே ஆணையத்தாலும் கூட அவர்கள் சட்டப்படிதான் செய்ய வேண்டுமே தவிர, அவர் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் அதிகாரிகள் ஈடுபட்டால் நீதிமன்றத்துக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும்.
இலங்கையில் கஞ்சா பயிற்சியை சட்டப்பூர்வமாக்குவதற்கு எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்த செய்திகள், நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன்.
சிரியா பற்றி சுவிட்சர்லாந்தில் இவ்வாறு நடக்க உள்ள சமாதான பேச்சுகளில் தமது குழு கலந்து கொள்வது பற்றி ஒத்திவைக்கப்பட்டமைக்கான காரணங்களை சிரியாவின் பிரதான எதிரணி கூட்டணியான தேசிய கூட்டணி இன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த பேச்சுகளில் கலந்து கொள்ள வரும்படி ஐநா தலைமைச் செயலாளர் பான்கிமோன் ஈரான் நாட்டுக்கும் அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து கூட்டணி இந்த ஒத்திவைப்பை அறிவித்திருக்கிறது. அதிபர் ஆசாடை ஒதுக்கிவிட்டு அவர் அங்கம் வைக்காத இடைக்கால அரசு ஒன்றை ஈரான் ஆதரிக்கவில்லை. ஆசாதுக்கு ஆதரவாக தனது ஈரானிய படைகளை சிரியாவில் நிறுத்தி வைத்துள்ளது ஈரான். எனவே இந்த சமாதான பேச்சுகளில் ஈரான் கலந்து கொள்ளக்கூடாதென்று எதிர்க்கட்சி பிரமர் ஒருவர் எமது பிபிசியிடம் குறிப்பிட்டிருக்கிறார்.
இதனிடையே சிரியாவில் எதிர்த்தரப்பான தேசிய கூட்டமைப்பை மிக கடுமையாக விமர்சித்துள்ள அதிபர் பஷார் அல் அசத் அவர்களுடன் அதிகாரப் பகிர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரெஞ்சு செய்தி நிறுவனமான AFPக்கு அளித்த ஒரு பேட்டியில் எதிர்த்தரப்பு கூட்டணியில் இருக்கும் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு உளவு நிறுவனங்களின் முகவர்கள் என்றும், மேற்கு நாடுகள் மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள உளவு அமைப்புகளின் ஆட்டுவித்தலின்படி ஆடுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிரியாவின் அதிபராக மேலும் ஒரு காலத்திற்கு பதவியில் இருக்கும் வகையில் பொதுமக்களிடம் வாக்கு கோருவதற்கான குறிப்பிடத்தகுந்த வாய்ப்பு தனக்கு இருப்பதாகவும் பஷார் அல் அசத் அந்த பேட்டியில் கூறியுள்ளார்.
ஈரானிய அரசாங்கம் யுரேனியத்தை செழுமூட்டும் நடவடிக்கைகளை இடைக்கால நடவடிக்கையாக குறைக்க ஆரம்பித்திருப்பதாக ஐநாவின் அணு ஆற்றல் அமைப்பு தெரிவித்திருப்பதால் ஈரான் மீதான ஏற்றுமதி தடைகளை அகற்றுவது என்று ஐரோப்பிய ஒன்றியம் பிரேரணையொன்றை நிறைவேற்றியிருக்கிறது. அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய 5 விழுக்காட்டுக்கு மேல் யுரேனியம் செழுமைப்படுத்தலை ஈரான் நிறுத்திவிட்டதாக ஐநா அணு ஆற்றல் அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஈரானின் அணு உலைகள் இனிமேல் முழுமையாக ஐநா பரிசோதகர்களுக்கு திறந்து வைக்கப்படும்.
ஈராக்கிய தலைநகர் பாக்தாதில் தொடர்ச்சியாக நடைபெற்ற கார்குண்டு தாக்குதலில் குறைந்தது 16 கொல்லப்பட்டுள்ளார்கள், 50 காயமடைந்துள்ளார்கள். ஷியா மற்றும் சுன்னி இரு பிரிவினரும் வசிக்கும் ஒரு பகுதியிலேயே இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல நகரங்களில் விரிவான சோதனைச் சாவடிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவை இருந்தாலும் அங்கு தொடர்ச்சியாக தினந்தோறும் நடைபெறும் கார்குண்டு தாக்குதல்களை அரசால் தடுக்க முடியவில்லை என்று செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த ஆண்டில் இதுவரை மட்டும் இவ்வகையிலான தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகளில் 600 கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று பாதுகாப்பு மற்றும் மருத்துவமனையிலிருந்து கிடைக்கும் புள்ளி விவரங்கள் எடுத்துக்காட்டுகின்றன.
ஐரோப்பிய அயனொலி அமைப்பினால் சுமார் 10 முன்னர் அனுப்பி வைக்கப்பட்ட அயனொலி கப்பலோடு தொடர்புகள் மீண்டும் ஏற்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த அயனொலி கப்பலின் பெயர் ரொசேட்டா. மிக முக்கியமான ரசாயன தகவல்களை தன்னகத்தே கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படும் வால் நட்சத்திரம் ஒன்றை பின்தொடர்ந்து சென்று அதனை சந்தித்து தகவல்களை சேகரிக்க இந்த ரொசேட்டா அயனவெளி கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது. அயனவெளி கூடாக இதுவரை 800 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கும் ரொசேட்டா கடந்த 2.5 தூக்க நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இன்னும் சில மணி நேரங்களில் ரொசேட்டாவை தூய் நீக்கி எழச் செய்து வந்த விஷயத்தை பூர்த்தி செய்யும்பாடு விஞ்ஞானிகள் பணிப்பார்கள்.
ஹாங்காங்கில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்த ஒரு இந்தோனேஷியாட்டு பெண்ணை துன்புறுத்தியதான சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் ஒரு பெண்மணியை கைது செய்துள்ளார்கள். அந்த இந்தோனேஷிய பெண்மணி நடத்தப்பட்ட விதம் குறித்து பரந்துபட்ட அளவில் கோபாவேசம் அடைந்ததை அடுத்தே அரசின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. எர்னேகா சுசல் திலங் எனும் என்ற பெண் இந்தோனேஷியா திரும்பியுள்ளார் என்றாலும் கடந்த 8 மாதங்களாக அவர் மிகவும் மோசமாக தாக்கப்பட்டதால் அவரால் நடக்கக்கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதே வீட்டில் பணியாற்றும் மற்றொரு பெண் காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்ததை அடுத்தே காவல்துறையினர் அந்த பெண்மணியை கைது செய்யும் நடவடிக்கை வந்துள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் இன்று சாட்சியம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னால் விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் சசிதரனின் மனைவி அனந்தி சசிதரன் அவர்களும் இன்று சாட்சியம் அளித்திருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 3வது நாளாக இன்று இந்த விசாரணைகள் நடைபெற்றன. வடமாகாண சபை உறுப்பினராக உள்ள அவரை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டபோது இந்த ஆணைக்குழுவில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்ற போதிலும் அரசாங்கம் நடத்துகின்ற விசாரணையில் கலந்து கொள்ளவில்லை என்று குறை கூறுவார்கள் என்பதற்காகவே அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் சாட்சியம் அளித்ததாக கூறினார். இந்த கருத்தை ஆணைக்குழுவினரிடமும் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
போர் முடிவின் பின்னர் முட்டு முழுதாக ராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டிருந்த முல்லைத்தீவில் 18/5/2009 பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதர் தலைமையில் எனது கணவரை நான் கையளித்திருந்தேன் ராணுவத்தினரிடம். அதன் போது எனது பிள்ளைகளும் என்னுடன் உடன் இருந்தார்கள். ராணுவத்தினரிடம் நான் கையளித்த போது அந்த ராணுவ அதிகாரி என கூறியது, உனது கணவரை விசாரித்து விட்டு அனுப்புவோம், நாங்கள் விடுவோம், நீ போ என்று என்னை கலெக்டன் பிற்பாடுதான் நான் மெக்ஸா முகாமுக்கு அனுப்பப்பட்டேன். ஆனால் அவர் கேட்டிருந்தார் என்ன, நீங்கள் சரணடைய கொடுத்த ராணுவ அதிகாரிகளை நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா என்று என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தது. 4.5 வருடங்கள் கடந்த நிலையில் இன்று இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராணுவத்திடம் சரணடைந்த காலப்பகுதியில் எங்களுடைய மனநிலையில் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. இலங்கை ராணுவத்தினரிடம் தான் நான் கொடுத்திருந்தேன், ஆனால் ராணுவ அதிகாரி யார் என்று அடையாளம் காட்ட முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன் என்று கூறியிருந்தேன். எல்எல்ஆர்சி மாதிரியே இதுவும் ஒரு கண்டுடைப்பான ஒரு ஆணைக்குழு தான். ஆனால் இதிலும் நாங்கள் சாட்சியம் சொல்லாவிட்டால் நாங்கள் சாட்சியம் சொல்லவில்லை என்ற செய்தி வழிக்கு போய்விடும் என்றதற்காக சாட்சியம் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு உங்களுடன் கதைப்பது ஒரு ஆற்றுப்படுத்துகை என்று கூறியிருந்தேன். எனவே இது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆணைக்குழு
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள். விசாரணை நடத்திய ஆணைக்குழுவினரிடம் அரசு உயர்மட்டத்தில் மனமாற்றம் ஏற்பட்டால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட போவதில்லை என்று சுட்டிக்காட்டி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
நான் இறுதியாக அவர்களிடம் சொல்லியிருந்தேன், உங்களாலும் முடியாது இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்பது. உண்மையில் இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய மனதிலும் பாதுகாப்பு செயலாளருடைய மனதிலும் மனமாற்றம் ஏற்படுவதன் பட்சத்தில் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். இது இலங்கைக்குள்ளேயே கிடைக்கப்பட வேண்டிய ஒரு தீர்வு. எனவே இவர்களின் மனமாற்றத்திற்கு உங்களுடைய அழுத்தங்களை பிரயோகிங்கள் என்று கேட்டிருந்தேன். கையால் கொண்டுவே கொடுத்த கணவருக்கு என்ன நடந்தது, அவருடைய நிலை என்னென்று எனக்கு நீதி கிடைக்கும் வரை நான் என்னுடைய கடைசி மட்டுமான போராட்டத்தை நான் நடத்துவேன் என்று கூறியிருக்கேன். அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள், உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று. அதன் போது நான் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் நின்றும் நான் உங்கள் முன் வந்து சாட்சியம் சொல்கிறேன் என்ற போது அவர்கள் மௌனமாக ஒருவரி ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த சேர்மன் அவர் கூறிய விடயம், இது ஒரு அதிகாரம் கூடிய ஆணைக்குழு, உங்களுக்கு நியாயத்தை பெற்றுத் தருவதில் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்துவோம் என்று கூறியிருந்தார்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினரும் விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளருமாகிய எழிலன் எனப்படும் சசிதரனின் மனைவியுமாகிய அனந்தி சசிதரன் அவர்கள். கிளிநொச்சியில் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வருகின்ற விசாரணைகளின் போது 100க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இன்று 40க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். நாளையும் இந்த விசாரணை கிளிநொச்சியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை போரினால் ஊனமுற்ற இலங்கை ராணுவத்தினர் சிலர் தங்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய நிதி உதவிகளை பெற்றுத் தரும்படி கோரிக்கை விடுத்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
தனக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்து வருவதாக குற்றம் சாட்டி யுத்தத்தினால் ஊனமுற்ற 292 படையினர் தாக்கல் செய்த மனு ஒன்றை விசாரணை கேட்டுக்கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட மனு தொடர்பான விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் இராணுவ தளபதி, பாதுகாப்பு செயலாளர் உட்பட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை இராணுவத்தின் விதிமுறைகளுக்கமைய யுத்தத்தினால் ஊனமுற்ற படையினருக்கு மாதாந்த ஊதியம் உட்பட கொடுப்பனவுகளை பெற்றுக் விட்டுக் கொடுக்க வேண்டுமென மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் யுத்தத்தினால் ஊனமுற்ற தனக்கு அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்து வருவதாகவும் மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊனமுற்ற படையினர் பெரும் கஷ்டங்களை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ள மனுதாரர்கள் இராணுவத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு சிறிய குழுவினர் இந்த கொடுப்பனவுகளை பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனு மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பின்பு அதனை எதிர்வரும் மார்ச் மாதம் 28ஆம் தேதி விசாரணை கேட்டுக்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது. வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்பு மனுவை சமர்ப்பித்த ஊனமுற்ற படையினர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட மறுப்பு தெரிவித்தனர். நீதிமன்றத்தில் நடைபெற்றதை மாத்திரம் ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்துமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர்.
கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் கஞ்சா செய்கையை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சுமேதா ஜி ஜெயசேன கூறியிருப்பதாக செய்திகள் வந்திருந்தன. ஆனால் தமிழோசையிடம் இன்று பேசிய அமைச்சர் சுமேதா தான் அப்படி கூறவில்லை என்றும் தனது கருத்து ஊடகங்களில் திரித்து கூறப்படுகிறது என்றும் கூறினார். அதேவேளை இலங்கையின் பாரம்பரிய மருத்துவ துறைக்கான அமைச்சர் மருத்துவ தேவைக்காக மட்டும் கஞ்சா பயிற்சி ஏகையை சட்டப்பூர்வமாக்கும் புதிய சட்டத்தை கொண்டுவரவுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பாரம்பரிய மருத்துவத்துறை அமைச்சர் சாலிந்தா திசநாயக்காவிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கன்சாவோட தேசிய வைத்திய கிரமே கியான்னே ட்ரைலோக விஜய பத்ர கேலா.
இலங்கையின் பாரம்பரிய மருத்துவ உலகில் கஞ்சாவுக்கு மூ உலகையும் வென்ற மூலிகை என்ற பெயர் இருக்கிறது. பாரம்பரிய மருத்துவர்களுக்கு நாட்டின் சட்டத்தின்படி கஞ்சா வைத்திருப்பதற்கு இப்போதே அதிகாரம் இருக்கிறது. இந்த கஞ்சா பாவனை நடைமுறையில் ஏதும் தவறு நடப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கருதினால் அது பற்றி இலங்கை மருத்துவ சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்று சட்டத்தில் உள்ளது. ஆனால் இதனை ஆயுர்வேத சட்டத்தின் கீழ் நாங்கள் திருத்தப் போகின்றோம். அதாவது அப்படியான முறைகேடுகள் நடந்தால் ஆயுர்வேத மருத்துவ சபைக்கு முறையிட வேண்டும் என்று நாங்கள் திருத்தம் கொண்டு வருகின்றோம். இந்த கஞ்சா என்பது எங்களின் பாரம்பரிய மருத்துவ முறைக்கு அத்தியாவசியமானது. இந்த பாரம்பரிய மருத்துவ முறைக்கு உகந்த விதத்தில் கஞ்சா பாவனை அமைய வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை நாங்கள் இந்த புதிய சட்டத்தில் உள்ளடக்குகின்றோம். கஞ்சாவை வலி நிவாரணியாக பயன்படுத்த முடியும். உணவு சமைப்பாட்டுக்கு அவசியமான மருந்தாக எமது மருத்துவ முறையில் அது இருந்து வருகிறது. நரம்பு தளர்ச்சிக்கும் நல்ல மருந்தாக அது இருக்கிறது என்றார் இலங்கையின் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கான அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க. எப்போது உங்களின் புதிய சட்டம் அமலுக்கு வரும் என்று அமைச்சரிடம் கேட்டேன். நாங்கள் இந்த சட்ட வரைவை சட்டமாதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைத்து விட்டோம். இந்த சட்டத்தை இதற்கான ஒரு சட்டமாக மட்டும் கொண்டு வராமல் முழுமையான ஆயுர்வேத சட்டமாகத்தான் நாங்கள் கொண்டு வருகின்றோம். முன்னர் எங்கள் துறை வெறும் ஆயுர்வேத திணைக்களமாகத்தான் இருந்தது. இப்போது தனியான அமைச்சாகவே மாறிவிட்டது. அதனால் அதனையும் உள்ளடக்கிய விதத்தில் தான் இந்த புதிய சட்டம் வருகிறது. இந்த சட்டவரைவை சட்டமாதிபர் திணைக்களம் இன்னும் சில தினங்களில் அமைச்சரவை அனுமதிக்காக அனுப்பி வைக்கும். அதன் பின்னர் நாடாளுமன்றத்துக்கும் சட்டம் மூலமாக வரும் என்றார் இலங்கையின் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கான அமைச்சர். இலங்கையில் ஹெரோயின் போதைப்பொருள் விவகாரம் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அரசியல்வாதிகளும் அதன் பின்புலத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்போது இந்த கஞ்சா செய்கைக்கும் கிடைக்கக்கூடிய இப்படியான ஒரு சட்ட அங்கீகாரம் பல வழிகளிலும் துஷ்பிரயோகம் செய்யப்படலாம் அல்லவா என்று அமைச்சரிடம் கேட்டபோது
வருகிறவர்கள்
போகிறவர்கள் எல்லாம் கஞ்சா வளர்க்க முடியாது. பாரம்பரிய மருத்துவராக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் மட்டும் வெளிப்படைத்தன்மையுடன் உரிய கண்காணிப்புடன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தேவையான அளவுக்கு மட்டும் கஞ்சா வளர்ப்பதற்கான விதிமுறைகளைத்தான் நாங்கள் புதிய சட்டத்தில் உள்ளடக்குகின்றோம். இந்த அனுமதி மூலம் எவரும் பெரிய அளவில் தோட்டங்களாக கஞ்சா வளர்க்க முடியாது. சில செடிகளை மட்டுமே வளர்க்க முடியும். துஷ்பிரயோகம் செய்ய நினைப்பவர்கள் நிச்சயம் சட்டங்களில் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்றார் அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க. போதைக்கு முற்றுப்புள்ளி என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் அமைச்சரவையில் இருக்கின்றன. உங்கள் சட்டத்துக்கு அனுமதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா?
தேசிய வைத்தியர்
நான் இந்த நாட்டின் பாரம்பரிய மருத்துவர்களின் தேவைகளுக்கான அமைச்சர். அமைச்சரவையில் இது பற்றி ஒரு விவாதம் உருவாகும் நிச்சயமாக. அதன்படிதான் அடுத்த நடவடிக்கை அமையும். பாரம்பரிய மருத்துவத்துறை அமைச்சருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று அவர்கள் நினைத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் பேசுவது போதைப் பொருளுக்காக அல்ல, கஞ்சாவை ஒரு மருந்தாக கருதுகின்றோம். ஆங்கிலேய முறப்படி வந்த சட்டத்தில் தான் இந்த கஞ்சாவுக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. கஞ்சா என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு மருந்து. எங்களின் சட்டம் வந்தால் இந்த திருட்டுத்தனமாக கஞ்சா செய்யும் துஷ்பிரயோகங்களும் தடுக்கப்படும் என்றார் இலங்கையின் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கான அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தனது அமைச்சரின் உத்தரவை கேட்க மறுத்த டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இன்று காலை முதல் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
தனது அமைச்சரின் உத்தரவை கேட்க மறுத்த டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது ஆதரவாளர்களும் இன்று டெல்லி ரயில் பவன் வெளியே தர்ணா போராட்டம் நடத்தினர். முதலில் இந்த தர்ணா உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே அலுவலகத்திற்கு வெளியே நடக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை நாடாளுமன்றம் நோக்கி புறப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை ரயில் பவன் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதைத் தொடர்ந்து ரயில் பவன் முன்னரே போராட்டம் தொடர்ந்தது. காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காயப்படுத்தப்பட்டதாகவும் அவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கும் போதைப் பொருள் மற்றும் பாலியல் தொழில் தொடர்பில் டெல்லி அமைச்சர் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும், அவ்வாறு நடவடிக்கை எடுக்க மறுத்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரி அவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் சட்ட ஒழுங்கை மேம்படுத்த வேண்டிய காவல்துறையினர் அதற்காக பணிபுரியாமல் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்குவதாகவும் காவல்துறை மீது அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். அந்த குற்றம் நடந்ததாக கூறப்படும் இடத்தில் குற்றவாளிகளுடன் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். எனவே டெல்லி தலைமை காவல் ஆணையரை சந்தித்து அந்த காவல் நிலையத்தின் தலைமை அதிகாரியை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளோம் என்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். சமீபத்தில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 28 தொகுதிகளை வென்ற ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. கடந்த புதன்கிழமை அன்று டெல்லியின் சட்டத்துறை அமைச்சர் சோம்நாத் பாரதி தலைமையில் சிலர் 4 உகாண்டா நாட்டு பெண்கள் மீது பாலியல் தொழில் செய்வதாக குற்றம் சாட்டி அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். ஆனால் கைது செய்வதற்கான முறையான பிடியாணை இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். காவல்துறை இல்லாமல் சோம்நாத் பாரதி தலைமையில் சிலர் தாமாகவே பாலியல் தொழில் நடப்பதாக கூறப்படும் இடத்திற்கு சென்று அந்த உகாண்டா நாட்டு பெண்களை மிரட்டி தொந்தரவு செய்ததாக அவர்கள் மீது அந்த பெண்கள் சிலர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கும் பதிவு செய்துள்ளனர். அதே சமயம் பாலியல் தொழில் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரி இந்த போராட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் துவங்கியிருக்கிறார். இச்சம்பவத்தில் ஆப்பிரிக்க பெண்களிடம் ஆம் ஆத்மி கட்சியினர் இனவெறியுடன் நடந்து கொண்டனர் என்று புகார்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்றும், இது ஆப்பிரிக்க குடிமக்களை நோக்கி நடத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் 20 ஆப்பிரிக்க நாட்டு தூதர்களுக்கு இந்திய வெளிநாட்டுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது கூறப்படும் புகார்களுக்கு நீதிமுறை விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அதன் முடிவுகள் வரும் வரை அரவிந்த் கெஜ்ரிவால் காத்திருக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
சங்கீதா ராஜன். டெல்லி அமைச்சர் சொன்னதை டெல்லி காவல்துறை அதிகாரிகள் கேட்க மறுத்தனர் என்பதுதான் இன்றைய இந்த போராட்டத்திற்கு காரணமாக அமைந்திருக்கும் செயல். இந்த சம்பவத்தில் அமைச்சரின் உத்தரவை கேட்க மறுத்த காவல்துறையின் செயல் சரியா என்று மத்திய புலனாய்வுத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநரும் மூத்த காவல்துறை அதிகாரியுமான டிஆர் கார்த்திகேயனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இல்ல, சட்டவிரோதமான சமூக விரோதமான நடவடிக்கை எங்கிருந்தாலும் அதை வந்து மக்கள் தெரியப்படுத்தினால் அமைச்சர் அங்கு செல்வதிலோ அதிகாரிகளை வந்து நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தவறில்லை. அதை நடவடிக்கை எப்படி எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் சட்டப்படி போலீஸ் அதிகாரிகள் செய்ய வேண்டுமே தவிர அவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வது முறையல்ல.
ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் அவர் நேரடியாக அவருடைய கட்சி ஆட்களுடன் சேர்ந்து சில செயல்பாட்டாளர்கள்,
ஏன்னா மக்கள் வந்து அவர்கள் வந்து குறை சொல்லி இருந்தால் இந்த மாதிரி சட்டவிரோதமான நடவடிக்கை இங்க நடந்துட்டு இருக்குது, உள்ளூர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை, கவனிக்காம இருக்காங்கன்னு அவர் வந்து செய்தார். அவர் நேரடியாக போய் பார்த்ததுல மக்களோட திருப்தி பண்றதுக்காக பொருள் தப்பு இல்லை. அதுவும் அவர் அரெஸ்ட் பண்ணலையே, அவர் ரெய்டு பண்ணலையே, போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி சட்டமான நடவடிக்கை நடக்குது, அதுக்கு நீங்க சட்டப்படி எடுக்கணும்னு சொல்றதுல தவறில்லை. ஆனால் உடனடியாக நீங்க அரெஸ்ட் பண்ணணும், உடனடியாக ரெய்டு பண்ணணும் சொல்றது வந்து அவர்கள் வந்து போலீஸ் அதிகாரிகள் சட்டப்படிதான் செய்ய வேண்டும். வர அமைச்சரே ஆணையத்தாலும் கூட அவர்கள் சட்டப்படிதான் செய்ய வேண்டுமே தவிர அவர் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் அதிகாரிகள் ஈடுபட்டால் நீதிமன்றத்துக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நாளைக்கு அமைச்சர் சொன்னால் நாங்கள் செய்தோம் என்று சொல்வது அவருக்கு ஒரு சரியாகாது.
இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு பரிந்துரை செய்யலாமே ஒழிய நேரடியாக அந்த இடத்திற்கு வந்த ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி ஒரு உயர் அதிகாரியை பார்த்து உடனடியாக நீங்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும், இல்லை என்று நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்றது ஏற்புடையதா?
அது அங்கே நடந்தது நமக்கு நேரடியாக தெரியாது. அவர் வந்து அதிகாரிகளை வந்து விரட்டுவதோ மிரட்டுவதோ சரியில்லை, நடவடிக்கைகள் வந்து வற்புறுத்துவதில் தவறில்லை.
இதுல வந்து இப்ப மாநிலத்தினுடைய முதலமைச்சரே வந்து இதுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் நேரடியாக போராட்டத்தில் குதிப்பேன் அப்படிங்கிறார். இதுல இன்னொன்னு என்னன்னா, டெல்லி காவல்துறை வந்து மத்திய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது, ஏன் அது வந்து அங்க அந்த மாநில நிர்வாகத்தின் கீழ் வரவில்லை? அப்படி
அது வந்து தலைநகரம், நாட்டினுடைய தலைநகரம் இல்லையா டெல்லி. அதனால இப்போது மட்டும் இல்லையா, காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கூட இந்திய அரசாங்கம் வந்து அந்த போலீஸ் நிர்வாகத்துடைய முழு பொறுப்பை டெல்லி அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை. இது 20-30 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய பிரச்சனை. ஏனென்றால் அங்கு மத்திய அரசாங்கம் அரசு ஆட்சி நடத்துகிறது, அதோடு மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அங்கிருக்கிறார்கள், அப்புறம் வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கின்றன, அதுக்கு பொறுப்பு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது. அதனால போலீஸ் நிர்வாகத்தை வந்து மற்ற மாநிலங்கள் கர்நாடகா தமிழ்நாடு போல மாநில அரசாங்கங்களுக்கு முழு பொறுப்பையும் போலீஸ் நிர்வாகத்தை கொடுப்பதற்கு கொடுக்க முடியாது, அது கொடுப்பது சரியில்லை என்றுதான் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி அரசாங்கம் இருக்கும் பொழுதும் கூட கொடுக்கவில்லை. ஏன்னா அது தனிப்பட்டது, மற்ற மாநிலங்களோடு ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்க மகாராஷ்டிராவிலயோ தமிழ்நாட்டிலயோ கர்நாடகாவிலயோ அந்த மாநில முதலமைச்சருக்கு வந்து போலீஸ் மேல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் அது வந்து டெல்லியில வந்து முழு அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது.
ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரிய நேரடியாக இப்படி நிர்பந்திக்கும் பொழுது அந்த காவல்துறை அதிகாரியினுடைய அந்த முறையல் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க?
அவர்கள் வந்து சட்டப்பிரதமான நடவடிக்கை நடந்து கொண்டிருந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் கண்டும் காணாதவர் இருந்தால் அவர்களை கண்டிக்க வேண்டிய நியாயம்தான். ஆனால் இப்படித்தான் உடனே நீங்கள் அரசு செய்ய வேண்டும், ரெய்டு பண்ணணும் சொல்றது வந்து சட்டப்படி அவர்கள் யாரு அதுக்கு அதிகாரம் கொடுக்க முடியுமோ அந்த அதிகாரி மூலியமா தான் செய்ய முடிய தவிர ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் செய்ய முடியாது என்று விளக்கியிருக்கிறார்கள் தான்.
இந்த சந்தர்ப்பத்தில்
வந்து இதற்கு காரணம், இதெல்லாம் நடக்கிறது காரணம் வந்து மக்களுக்கு வந்து நாட்டு அரசாங்கத்து மேல நம்பிக்கை குறைந்து வருதுதான் காரணம். ஏன்னா மக்களுடைய மனதில் வந்து நிம்மதியாக நடப்பதில்லை, அரசியல் சம்பந்தப்பட்ட நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள், போலீஸ் நிர்வாகம் சரியாக செய்யவில்லை மற்ற அதிகாரிகள் என்று ஒன்று மக்களுடைய பரவலான ஒரு நம்பிக்கை குறைவு காரணமாக தான் இந்த மாதிரி இயக்கங்களுக்கு மக்களுடைய வரவேற்பும் ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் கிடைக்கிற காரணம். இதுவும் கவர்னன்ஸ்ல வந்து நிர்வாகத்துல அரசாங்க நிர்வாகத்துல வந்து குறையிருந்ததுனால தானே மக்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால இனிமேலாவது இதை எச்சரிக்கையா எடுத்துக்கொண்டு நாட்டிலே எந்த ஆட்சி கட்சியை ஆட்சி செய்தாலும் சட்ட ஒழுங்கினை குறையிடாமல் நிர்வாகத்தை கொள்ளாமல் சட்டப்படி அதிகாரிகளின் செயல்பட விட வேண்டும். அதனால அந்த ஒரு நல்ல முடிவு வரும். இதனால அவர்கள் செய்வது சரியது சொல்வதில்லை நான். அதனால ஒரு எல்லாருமே ஒரு விழிப்படைவர்.
இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர் டி ஆர் கார்த்திகேயனின் சேவையுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்தியும், பின்னர் புதுடெல்லியில் நடைபெற்று முடிந்துள்ள உலக ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியாவின் ஆட்டம் குறித்த ஒரு அலசல் ஆகியவை இடம்பெறுகின்றன. 4 கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் முதலாவதான ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டி கடந்த வாரம் அங்கு தொடங்கிய பொழுது நிலவிய கடும் வெப்பநிலை காரணமாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். தற்பொழுது இந்த போட்டிகள் காலிறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. ஆனால் மகளிர் பிரிவில் இரு முக்கிய வீராங்கனைகள் அதற்கு முந்தைய போட்டியில் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறி உள்ளார்கள். உலக மகளிர் டென்னிஸ் தரப்பட்டியலின் முதலிடத்தில் இருக்கும் செரீனா வில்லியம்ஸை அடுத்து ரஷ்யாவின் மரியா ஷரபோவாவும் காலிறுதிக்கு நுழையாமலேயே போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனிடையே ஆடவர் பிரிவில் முன்னிலை ஆட்டக்காரர்களான ரஃபேல் நடால், யாக்கோவிச், ஆண்டி மரி, ரோஜர் ஃபெடரர் போன்றோர் காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இதில் ஆண்டி மரி மற்றும் ரோஜர் ஃபெடரர் ஒரு காலிறுதி போட்டியில் மோதுகின்றார்கள். மற்றொரு போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் பல்கேரியாவின் டிமிட்ரோவியும் தாமஸ் பெர்டிச் டேவிட் ஃபெரரையும் எதிர்த்து ஆடுகின்றார்கள். கடைசி காலிறுதி போட்டியில் நோவாக் யாக்கோவிச் மற்றும் ஸ்டான்லெஸ் வாவிங்கா ஆகியோரிடையே நடைபெறுகின்றது. அடுத்து ஹாக்கி செய்தி ஒன்று. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக ஹாக்கி லீக் போட்டியில் நெதர்லாந்து அணி நியூசிலாந்தை வென்று கோப்பையை கைப்பற்றியுள்ளது. 8 நாடுகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் இந்தியா 6வது இடத்தையே பெற்றது. இந்த போட்டியில் இந்தியா பெற்ற இடத்தை எப்படி பார்க்கலாம் என்று ஹாக்கி விளையாட்டு குறித்து தொடர்ந்து எழுதி வரும் இந்து பத்திரிகையின் ஹாக்கி செய்தியாளர் எஸ் தியாகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
ரொம்ப திருப்திகரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேல வந்து நடந்திருக்கு. நம்ம வந்து 6வது பிளேஸ் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த காம்படிஷன் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெவல், 8 டாப் டீம், 7 டாப் டீம்ஸ் இந்த வேர்ல்டு. இந்தியா அதை ஹோஸ்ட் பண்ணலன்னா அங்கேயே ஆட முடியாது. டோர்னமெண்ட்ல முதல்ல ஆரம்பம் நல்லா இல்ல, 3வது மேட்ச்ல தான் ஜெர்மனி கூட டிரா பண்ணாங்க. அந்த 3-3 டிராவில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பியும் 5, 6, 7, 8 விளையாடத்துல தே ஹேட் டு பிளே ஜெர்மனி. அந்த ஜெர்மனி விரும்பினதுனால 5, 6, 6 வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதோட பெல்ஜியம் கிட்ட தோத்துனாங்க 2-1 தான், பட் அதுவும் க்ளோஸ் மேட்ச் தான். ஜெர்மனியை பீட் பண்றதோ அதை பீட் பண்றது, அது ஒலிம்பிக் சாம்பியன் அவங்க, அது ஒரு சிக்னிபிகண்ட் விக்டரி. ஆஸ்திரேலியாவோட 2 கோல் லீடிங், அதுக்கப்புறம் 7 கோல் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம ஆரம்பித்தால ஒரு 5வது பிளேஸ்ல 4வது பிளேஸ்ல வர முடியாம போயிட்டு.
ஏன் வந்து இந்தியா அணியால் அப்படி சீராக தொடர்ச்சியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியல? ஒரு மேட்ச்ல ஏற்றம், ஒரு மேட்ச்ல இறக்கம், ஏன் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத நிலை?
ஃபிட்னஸ் அண்ட் ஸ்கில் ரெண்டும் ஒரே சமயத்தில் இல்லை. ஃபிட்னஸ் இருந்தால் ஸ்கில் இல்லை, ஸ்கில் இருந்தால் ஃபிட்னஸ் இல்லை. அது வந்து இன்னும் அந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் பீக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லைக் நெதர்லாண்ட்ஸோ ஆஸ்திரேலியாவோ ஜெர்மனியோ அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் இன்னும் அந்த ரேஞ்சில் வரல. அப்படி பார்த்தா ஏஷியன் டீம் எதுவுமே அந்த லெவலில் ஃபிட்னஸ் வர முடியாது, வர முடியாத நிலைமை இல்லை. கம்பேர்ட் டு தட் யூரோப்பியன் ஃபிட்னஸ், யூரோப்பியன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மளோட ஒரு படி ஜாஸ்தி இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் லெவலில் ஏர் ஏபிள் டு மெயின்டைன். நம்ம மேலே போகிறோம், கீழே வரோம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொசிஷன் விளையாடுறதுனால அந்த இன்கன்சிஸ்டன்சி வந்து வருது. 2 கோல் போட்டு அந்த 2 கோல் டிஃபெண்ட் பண்ணி ஒரு 40 நிமிஷம் திரும்பி ஆட முடியல. 10 நிமிஷம் 2 கோல் போட்டுருவோம், அதுக்கப்புறம் இன்னொரு 50-60 நிமிஷம் விளையாட வேண்டியது. அது வந்து அது போக 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 அப்படியே இறங்கிடுது. ஸோ 2 கோல் விட்டுறாங்க லாஸ்ட் மினிட்ல, 1 கோல் அந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் விட்டுறாங்க.
இப்போ இந்த டெல்லி உலக ஹாக்கி லீகினுடைய அந்த இறுதி சுற்று போட்டிகளில் ஒலிம்பிக் சாம்பியனான ஜெர்மனி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இறுதியாக வந்து அந்த போட்டியை வென்ற நெதர்லாண்ட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க?
ஜெர்மனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. இந்த மாதிரி ஜெர்மனி இப்படி ஆடவே ஆடாது. ஒருவேளை எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் வேர்ல்ட் கப் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்களா? ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்த டீம்ல ஃபுல் டீம் தான், ஒரே ஒரு பிளேயர் தவிர மீதி 16 பேரும் ஒலிம்பிக் டீமில் விளாட்றவங்க தான். ஸோ அந்த ஃபிட்னஸ் அந்த இருந்தது அவங்களுக்கு. பட் ஆனால் எப்படி அவங்க தோத்ததுக்கு ஒரு ரீசனே இல்லை, இந்தியா டைம் டிராப் பண்ணதுக்கும் ரீசன் இல்லை. ஏன்னா அவங்க ஆரம்பித்த போது அவங்க ஆரம்பித்தாங்க எல்லாரோடையும். பட் போக 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 அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சிது. நெதர்லாண்ட்ஸு முதல்ல பேட் ஆரம்பித்தாங்க, அப்புறம் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கடைசியில் கடைசியிட்டு பீட் நியூசிலாண்ட், 7 கோல் வச்சாங்க நியூசிலாண்ட் கூட ஃபைனலில். ஸோ அவங்க பீக்கிங் ஒரு ஒரு மேட்ச் பை மேட்ச் இதை இம்ப்ரூவ். ஜெர்மனி அவ்வளோ கன்சிஸ்டண்டாக விளையாடல, இந்தியா சொல்லாமல் கூட வராது. பட் ஜெர்மனி நினைக்க அவங்களுக்கு நிறைய டிஃபென்ஸ் வீக், நிறைய கோல் கீப்பிங் போராது. இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜெர்மனி ஹாக்கி.
இந்த டெல்லி போட்டிகளுக்கு பிறகு மலேசியாவில் நடக்க இருக்கின்ற அந்த சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை போட்டிகளில் வந்து இந்தியா பங்கு பெறல அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அது உலக கோப்பை போட்டிக்கான தயார்படுத்தல் வேணுங்கிறாங்க. அந்த இந்தியாவுடைய அந்த டிசிஷன் வந்து நல்ல புத்திசாலித்தனமான டிசிஷன் நினைக்கிறீங்களா?
அஸ்லான் ஷா வந்து மார்ச் 13 ரெண்டு வருஷம் விளையாட போறாங்க. ஏஷியன் லெவலில் ஒரு நல்ல டோர்னமெண்ட், அது ஒரு நல்ல பிராக்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஜூன்ல தான் அடுத்த வேர்ல்ட் கப், அஸ்லான் ஷா யூஸ்வலி மே ஜூன்ல போவோம். பட் இந்த வருஷம் பிகாஸ் அது வேர்ல்ட் கப்னா அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணாங்க டேட்ஸ். அதனால தே மே பி ஹேவிங் செகண்ட் தாட்ஸ் போகணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கலாம் அவளுக்கு. இன்னும் ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியல ஜோதிச்சு ஊத்தி ஒன்னு ஒப்பீனியன் அந்த கோச்சஸ் ஹாக்கி ஃபெடரேஷன் என்ன பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கோச்சஸ் ஒப்பீனியன் எடுத்துப்பாங்க டீம் ப்ரிப்பேர் பண்ண. நிறைய பேர் இன்ஜுரி ஆடுறாங்க, இன்ஜுரி இது ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் இந்தியன் ஹாக்கி டீம். இப்போ கூட ஃபார்வர்ட் லைன்ல மூணு பேர் இன்ஜுர்டு விளையாட முடியாமல் போயிட்டு ஜனவரி பண்ணி கேட்ட புட் ஃபார்வர்ட் லைன். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அசன்ச்சா போகாமல் இருந்தால் ஒரு வேலை நல்லது தான், ஏன்னா டீம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கலாம், நேராக வேர்ல்ட் கப்பே வரலாம். அசன்ச்சா போய் டீமே தோத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் போயிடும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் பண்ணால. அதுதான்
இந்து பத்திரிகையின் ஹாக்கி விளையாட்டு செய்தியாளர் எஸ் தியாகராஜன்.
விளையாட்டு அரங்கம் கேட்டீர்கள, தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சமாதான பேச்சுகளில் தாங்கள் கலந்து கொள்வது ஒத்திவைக்கப்பட்டமைக்கான காரணங்களை சிரியாவின் எதிரணி கூட்டணியான தேசிய கூட்டணி இன்று வெளியிட்டிருக்கிறது. சிரியாவில் எதிர்த்தரப்பான தேசிய கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கும் அதிபர் பஷீர் அல் ஆசாத் அவர்களோடு அதிகார பகிர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள், இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.